ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. பகவான் ஆதிசங்கரர் அருளிய அருமையான இந்த நூலிலே கடந்த வகுப்புகள் மூலமாக இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு 135 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். மொத்தம் இந்த நூலில் வந்து 144 ஸ்லோகங்கள் இருக்கிறது. இப்போ இன்றைக்கு நம்ம 136 தொடங்கி 144 முடிக்கலாம். இன்றையோட வகுப்பு நிறைவு செய்யப்படுகிறது. இப்போ 136 ஸ்லோகத்தில் பகவான் ஆதிசங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். அத சுத்தம் பவேத் வஸ்து யத்வை வாசா மகோச்சரம் திருஷ்டவ்யம் மிருதட்டே நைவ திருஷ்டேந்தேன புனக புனக. அதாவது பானை களிமண் உதாரணத்தின் மூலமாக மீண்டும் மீண்டும் இதை விசாரித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இதை தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா இங்க வந்து காரண காரிய விஷயங்களை வைத்துதான் நம்ம இதை விசாரித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம அதற்கு உண்டான காரணத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அஞ்ஞானிக்கு வந்து அதனுடைய காரணம் தெரியாது, காரியத்துல மட்டும் கருத்தா இருப்பான். ஆனா அந்த காரியத்துக்கு உண்டான காரணம் எங்க அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிக்க மாட்டான், கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்காது. ஆனா ஞானிக்கு ஒவ்வொன்றிலையும் அதனுடைய காரணத்தை தெரியும். ஏன்னா இவன் தெளிந்த அறிவா மாறிட்டான். அப்ப தன்னுடைய அதிஷ்டானத்துல தான் இங்க எல்லாம் இருக்கிறதுங்கிற தெளிவோட அந்த காரணத்திற்கு உண்டான விஷயத்தை தெரிந்து கொண்டு இவன் இருக்கிறதுனால இவன் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டான். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த 136 ஸ்லோகத்தில் பானை களிமண் உதாரணத்தின் மூலமாக மீண்டும் மீண்டும் விசாரித்து பார்க்க வேண்டும். இறுதியில் தூய்மையான வஸ்து ஒன்று மட்டுமே எஞ்சி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை வாக்கால் கிரகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ வாக்கால் கிரகிக்க முடியாது அப்படின்னா எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்? இப்போ நான் ஒருத்தர் சொல்றதுனால புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத விட நம்முடைய அனுபவம் தான் இங்க அதை தெளிவுபடுத்தும். என்னதான் வந்து மற்றவர்கள் இப்படி அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அது அனுபவம் ஆகணும் இல்லையா? அதுக்கு தான் நான் உதாரணமெல்லாம் சொல்லுவேன். ஒரு லட்டு வந்து கடலை மாவுல செய்யறதுங்க, அதுக்கு சர்க்கரை தேவைப்படுதுங்க, சர்க்கரை பாகு காய்ச்சணும், அப்புறம் அதை எண்ணெயில போட்டு பூந்தி பூந்தியா பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் உங்களுக்கு லட்டு செய்வது எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் என்னதான் கொடுத்தாலும் நீங்க எல்லாம் கேட்பீங்க. ஆனால் அந்த லட்டை சுவைச்சு பார்க்காம அது எப்படி உங்களுக்கு புரியும்? நம்ம சொல்றாரு கடலை மாவு வாங்கணுங்கிறாரு, சக்கரை பாக்கு காய்ச்சணுங்கிறாரு, அப்புறம் அதை என்ன எண்ணெயில போட்டு பொறிக்கணுங்கிறாரு, அப்புறம் பூந்தி பண்ணணுங்கிறாரு, அப்புறம் அதை லட்டா உருண்டை பிடிக்கணுங்கிறாரு, எல்லாம் சரிங்க. ஆனா அது சுவைக்காம அந்த லட்டுனுடைய டேஸ்ட் நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அப்போ அந்த லட்டை நம்ம சுவைச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ அந்த லட்டு செய்தால் மட்டும் போதாது, லட்டை பற்றி கேட்டுக்கொண்டால் மட்டும் போதாது, அந்த லட்டை சுவைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஓ லட்டு இப்படி இருக்குதா அப்படின்னு நமக்கு அனுபவம் ஆகும். அது மாதிரி இப்போ நம்ம இந்த பாடத்திட்டங்களை நிறைய கேட்டிருக்கலாம், நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு கேள்வி ஞானமா தான் நம்ம கிட்ட இருக்குது, பரோட்ச ஞானம் தானே. அப்ப இங்க பகவான் ஆதிசங்கரர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இது மாதிரி எல்லாருமே கேட்பாங்க, எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் புரியும், அபரோட்ச ஞானம் வராம இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டார். அப்ப அபரோட்ச ஞானம்ங்கிறது அந்த ஆன்ம அனுபவம் உண்டாகணும் அப்படின்னா அந்த சாதகனுக்கு அந்த ட்ரிக் தெரியணும். அதை செய்தால் மட்டும் போதாது, அதை சாப்பிட்டு பார்த்து சுவையை எப்படி ரசித்து ருசித்து ஆனந்தமா இருக்கிறது, லட்டு அருமையாக இருக்கிறதுன்னு சொல்றானோ அது மாதிரி இங்க ஆன்மாவை ரசித்து ருசித்து தன்னுடைய ஆனந்தத்தை அவனை அனுபவம் ஆக்கணும்னா அவனுக்கு அந்த தெளிந்த ஞானத்தினுடைய புரிதல் வந்து எப்படி இருக்கணும்னா காரண காரிய விவகாரங்களுக்குள்ள விஷயத்தை புரிஞ்சிக்கணும். அப்பதான் அது அவனுக்கு அனுபவமாகும். அப்ப அதைத்தான் இங்க சொல்றாரு. பானை களிமண் உதாரணத்தின் மூலமாக மீண்டும் மீண்டும் விசாரித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு அறிவுரையை வழங்குகிறார், சுட்டி காட்டுகிறார். அப்படி விசாரித்து பார்க்கும்போது இறுதியில் என்ன தெரியும் அப்படின்னா, அந்த தூய்மையான வஸ்து மட்டுமே எஞ்சி நிற்கும், ஆனால் அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, வாக்கால் கிரகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். 136 ஸ்லோகத்தில். அடுத்தது 137 ஸ்லோகம். அனேன நைவ பிரகாரேன விருத்திர் பிரம்மாத்மிகா பவேத் உதயதி சுத்த சித்தானாம் விருத்தி ஞானம் ததகா பரம். 137வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நுட்பமான ஒன்றை புரிந்து கொண்டு அறிவை அடைவதற்கு அதே மாதிரியான நுட்பமான கருவிகளைத்தான் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ அந்த மாதிரி நாம் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு உயரிய பாடத்திட்டத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா, இப்போ யார் படிக்க முடியும் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புத்தி கூர்மை உள்ளவர்களால் தான் இதெல்லாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதனுக்கு மட்டும்தான் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேற யாருக்குமே கல்வி கற்றுக் கொடுக்க முடியாது. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு இந்த 137வது ஸ்லோகத்தில், நுட்பமான ஒன்றை புரிந்து கொண்டு அதற்கான அறிவை அடைவதற்கு அதே மாதிரியான நுட்பமான கருவியைத்தான் உபயோகிக்க வேண்டும் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். அது எப்படி அந்த நுட்பமான கருவி? அதுதான் இந்த மனித தேகம். ஏன்னா அந்த அறிவு ஒரு நுட்பமான விஷயம், அந்த நுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு நுட்பமான பொருள் இல்லைன்னா அது அனுபவம் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நிறைய உடல்களில் வரோம், புல்லாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் அப்படின்ட்டு பல்வேறு வடிவங்களில் உருவங்களில் நம்ம வந்து வந்து போகிறோம். ஆனாலும் எதிலும் நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அந்த நுட்பமான விஷயத்தை அறிவதற்கான அறிவாற்றல் அதில் பிரகாசிக்கக்கூடிய தகுதியற்றதாக அந்த உடல்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அரிதான மனித உடல் அதற்கான தகுதியை கொண்டதாக இருக்கிறது. அப்போ இந்த தகுதி உள்ள மனிதன் மட்டும்தான் இது போன்ற பாடத்திட்டங்களை உள்வாங்கி கொண்டு அந்த நுட்பமான விஷயத்தை தன்னுடைய நுட்பமான கருவியை கொண்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியும், அனுபவம் ஆக்க முடியும். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உபனிஷத்து வகுத்து கொடுத்திருக்கின்ற முறையினால்தான் தூய்மையான மனதை அடைந்தவர்களுக்குத்தான் ஆத்ம ஞானமானது அடையப்படுகிறது. அதன் பிறகு அவ்வாறு அடைந்த ஞானத்தில் அப்படியே நிலை பெற வேண்டும், நிலை பெற முடியும் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த 137வது ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, சித்தானாம் விருத்தி ஞானம் ததக பரம். அப்போ இங்கே ஒரு நுணுக்கமான விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆன்மா அறிவு அப்படிங்கிறது ஒரு நுணுக்கமான விஷயம். அப்போ அந்த நுணுக்கமான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பிரத்யேக பகுத்தறிவு அது மனிதனிடத்துல தான் இருக்குது. அவங்ககிட்ட தான் அந்த நுணுக்கமான நுண்ணறிவு இருக்கிறது. அப்போ அவன் அந்த நுண்ணறிவை கொண்டு விசாரித்து பார்க்கிறான், நான் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பாடத்தில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ இங்கே வந்து சாஸ்திரம் என்ன சொல்ல வருது, அப்போ இது மாதிரி எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லியிருக்காங்களே, இதையெல்லாம் ஒப்பீடு செய்து பார்க்குறேன், அப்போ எனக்கு எப்போ எந்த விஷயத்தில் திருப்தி வந்தது, இப்போ நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கினேனே, அப்போ நான் இதில் திருப்தி அடைஞ்சிட்டேனா அப்படின்னு நம்ம நமக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதற்கு தான் இந்த நுட்பமான கருவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நுட்பமான கருவினா என்ன? ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நல்ல ஹார்ட்வேர் நல்ல சாஃப்ட்வேர் இருந்தால் ஹை ஸ்பீடு கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். அதில் சுமாரான ஹார்ட்வேர் சுமாரான சாஃப்ட்வேர் இருந்தால் நார்மல் ஸ்பீடு தாங்க, அது ஓரளவுக்கு தான் வேலை செய்யும்னு சொல்கிறோம். மொபைல் ஃபோனும் எடுத்துக்கங்களேன், நம்ம டெக்னாலஜியோட ஒப்பிட்டு பேசினா தான் புரியுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறேன். அப்போ நவீன டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு ஹை ஸ்பீட் ரேமு ஹை ஸ்பீடு மெமரி ஹை ஸ்பீடு ப்ராசஸரெல்லாம் உள்ளே இருக்குதோ அந்தளவுக்கு அந்த டெக்னாலஜி அதை ஏற்றுக்கிட்டு எல்லா ஆப்பும் போட்டு ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு வேகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கம்ப்யூட்டர் அறிவுங்கிறது எதில் அடங்கியிருக்குது? அந்த ஹார்ட்வேர் டிவைஸில் அடங்கியிருக்கு. அதில் உள்ளே இருக்கிற ப்ராசஸரும் மதர் போர்டும் அந்த மெமரி சிப்பும் எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் கான்ஃபிகரேஷனில் இருக்கோ, அவ்வளோக்கு அளவு அது துரிதமாக நுணுக்கமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது மாதிரி இங்கே படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனித உடல் தான் ரொம்ப ஹை டெக்னாலஜி ஹார்ட்வேர். உங்களுக்கு புரியறதுக்காக அந்த ஹார்ட்வேர் டிவைஸோட கம்பேர் பண்ணுறேன், இந்த உடலினுடைய தகுதியையும் தன்மையையும் சுட்டி காட்டுறேன். ஏன்னா இந்த உடல் இல்லாமல் இந்த உணர்வை பிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இந்த பாடத்திட்டத்தில் வந்தவொடனே உடலற்ற தன்மைக்குள்ளே போகிறது எப்படின்னு புரியாமல் இருக்கிறாங்க இல்லையா. ஆனால் இந்த உடல் தான் அதற்கு கருவி. ஆனால் இந்த உடலை கொண்டு தான் அந்த உணர்வை பிடிக்க முடியும். அதை தான் இங்கே சொல்கிறார், நுட்பமான ஒன்றை புரிந்து கொண்டு அதற்கான அறிவை அடைவதற்கு அதே மாதிரியான நுட்பமான கருவியைத்தான் இங்கே உபயோகிக்க வேண்டும் என்பதாக சுட்டி காட்டுகிறார். அப்போ அந்த நுட்பமான கருவி இந்த மனித உடல். அப்போ இந்த மனித உடலில் அந்த பிரத்யேக பகுத்தறிவு நல்ல அருமையாக பிரகாசிக்கக்கூடிய தகுதி உடையதாக இருக்கிறது. ஆனால் அப்படி தகுதி உடையதாக இருக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மனித உடல் அவசியமற்ற விசேஷ சுகங்களை ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடாது. மனித அறிவில் மனசுல கண்ட குப்பைகளை போய் ஏற்றி வச்சுக்க கூடாது, அது அஜ்ஞானமா மாறிவிடும். அப்ப நல்ல ஒரு தெளிவுக்கு வரணும், அப்ப நல்ல புரிதலுக்கு வரணும். அந்த புரிதல் மூலமாக தான் அடைந்த அந்த அனுபவம் எனக்கு திருப்தியை கொடுத்ததா, சுகத்தை கொடுத்ததா, சந்தோஷத்தை கொடுத்ததா, அமைதியும் ஆனந்தமும் உண்டானதா அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அதையே செய்து கொண்டிருக்கோம்னு வச்சிங்களேன், அது ஏதாவது பலன் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு பூஜை பண்றோம். இப்ப பூஜையை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கேங்க, நான் 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பிறந்ததுலேருந்தே பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. சரிங்க, பிறந்ததுலேருந்தே பூஜை பண்றீங்க, இப்போ என்னங்க வயசு ஆச்சு, 55 வயசு ஆச்சுங்கிறாங்க. சரி, 55 ஆண்டுகளில் நீங்க என்ன பூஜை பண்ணி கண்டுபிடிச்சிங்க, கடவுளை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, என்ன அனுபவம் கிடைச்சதுன்னா, ஒன்றும் தெரியலீங்க, அதே மாதிரி கும்பிட்டு இருக்கேன், அதே மாதிரி பூஜை பண்றேன், முக்கியமான திருவிழா காலங்களில் படையல் போட்டு வணங்குறேன், இப்படி தான் போயிட்டு இருக்குது, ஒரு அனுபவம் நடக்கலையே, கடவுளை பார்த்தீங்களா, பார்க்க முடியலீங்க. அப்போ எப்படின்னு கேட்டா, இப்படி தான் போயிட்டு இருக்கு, எல்லாரும் இப்படி தான் கும்பிட்டு இருக்காங்க, நானும் இப்படி தான் கும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கா இந்த மனித உடல் தேவைப்படுது. அப்ப இதை வந்து விசாரித்து பார்க்கும்போது தான் நமக்கு புரியணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதுல என்ன அடைந்தோம், அதுல என்ன திருப்தியை கண்டோம், அதனால நம்ம மனசு வந்து ஓ இது திருப்தி ஆயிடுச்சு, சந்தோஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுதான்னு பார்க்கணும். அப்ப பூஜை பண்ணி நமக்கு திருப்தி ஆகலைன்னா தினசரி அந்த பூஜை செய்யறது எப்படின்னா சும்மா ஒரு சடங்கு மாதிரி, டெய்லி ஒரு இப்போ நம்ம அன்றாட கடமைகளை செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால என்ன பிரயோஜனம், அதனால ஒரு பிரயோஜனம் வரப்போறது இல்லை. அப்போ அதனுடைய அடுத்த லெவல் என்ன, அதற்கு அடுத்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத திருப்பி அதே மனசுலயே நம்ம விசாரித்து பார்க்கணும். இப்போ நான் இதை பண்ணுறேன், இதனால எனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு, ஆனால் இது எனக்கு முழுமைத்தன்மையை கொடுக்கல, அடுத்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தேடி தேடி ஓடி ஓடி அலையிறவர்கள் தான் அந்த பாதையை பிடிக்க முடியும். அப்படி பிடிக்கும்போது தான் இந்த மாதிரி ஞான பாதைக்குள்ளெல்லாம் வர முடியும். அப்படி வந்தவர்கள் தான் இந்த மனதிற்கு வந்து ஒரு விடுதலையை வாங்கி தருகிறார்கள். மற்றவர்கள் வந்து மனதிற்கு விடுதலை வாங்கி தருவதில்லை. ஏன்னா எங்கள் விடுதலை வந்து மனதிற்கு தான் கிடைக்கணும், உடம்புக்கு தான் ஏற்கனவே கிடைச்சிடும்னு சொல்லிட்டேன். எப்படினாலும் உடம்பு விடுதலை ஆகிடும் ஒரு நாள், அது நீங்கள் என்ன பண்ணாலும் விடுதலை ஆகிடும். ஆனால் மனசுக்கு வந்து விடுதலை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, ஏன்னா அது வந்து புரிதலுக்கு வந்தால் மட்டும்தான் விடுதலை ஆகும். அப்போ அதை இங்கே சொல்லி அந்த விடுதலைக்கு என்ன வழின்னு சொல்கிறாருன்னா, உபனிஷத் வகுத்து கொடுத்திருக்கின்ற முறையினால்தான் தூய்மையான மனதை அடைந்தவர்களுக்குத்தான் ஆத்ம ஞானமானது அடையப்படுகிறது. அதன் பிறகு அடைந்த அந்த ஞானத்திலே அப்படியே அவர்கள் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதாக இந்த 137வது ஸ்லோகத்திலே அறிவுறுத்துகிறார். அடுத்தது 138. காரணம் வதிரேக்கேன உமானாதௌ விலோகையே அன்வயேன புனஸ்தத்தி காரியே நித்தியம் பிரபஸ்யதி. அதாவது முதலில் ஒரு சாதகன் காரணத்தை உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். வதிரேகம் அப்படின்னா காரியம் இல்லாத போதும் காரணத்தை பார்ப்பதாகும். எப்பொழுதெல்லாம் காரியத்தை பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அதற்கு ஆதாரமான அந்த காரணத்தையும் பார்க்க வேண்டும் அப்படின்றாரு. இந்த 138வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன, ஒரு காரியம் ஏற்கனவே அது நடந்து முடிஞ்சிருக்குது, அந்த காரியத்தை நம்ம கண்ணில் பார்க்குறோம். இப்போ நம்ம செல்ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த செல்ஃபோன் ஒரு காரியமாக கையில் இருக்குது. ஒரு பானையை பார்க்குறோம்னா அந்த பானை வந்து ஒரு காரியமாக நம்ம கையில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த காரியம் நடப்பதற்கான காரணம் எது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த காரியம் எப்படி உண்டாச்சுன்னா, ஒரு பானை உண்டாவதற்கு காரணம் களிமண் தான் காரணம். களிமண் இல்லாமல் அந்த காரியம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ களிமண் இருந்ததுனால அந்த களிமண் மூலமாக ஒரு பானை காரியமாக நடைபெற்று கண்ணுக்கு ஒரு பொருளாக நமக்கு காட்சி ஆகிறது. அது மாதிரி இங்கே படைக்கப்பட்ட அத்தனையும் ஒரு பானையில் தொடங்கி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அத்தனையும் அந்த காரணத்திலிருந்து தான் காரியமாக வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு மூலமான காரணத்தையும் பார்த்தாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்கறது தான் இங்கே வந்து வதிரேகம் அப்படிங்கிறாரு. அதாவது காரியம் இல்லாத போதும் காரணத்தை பார்த்தலாகும். அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு படைப்பே இல்லை அப்படின்னாலும், எதுவுமே செய்யப்படவில்லைனாலும் காரணம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ வந்து பானையே செய்யலை ஆனால் களிமண் இருக்குதா இல்லையா, களிமண் இருக்குது. அதை நம்ம நினச்சா பானையாக செய்யலாம், அதை வந்து அண்டாவா குண்டாவா பாத்திரம் எப்படி வேணால் நம்ம டிசைன் டிசைனாக செய்யலாம் களிமண்ணை வச்சு. அது காரணம் வந்து என்ன இருக்குது, களிமண் இருக்குது. காரியங்கள் வந்து மண்பாண்டங்கள் காரியமாக இருக்கிறது. அது மாதிரி தங்கம் தான் காரணம். தங்கம் வந்து ஒரு தங்க கட்டி இருக்குது, அந்த தங்க கட்டியை உருக்கி அதற்கான உலோகங்கள்ல என்னென்ன செய்யறோம்? செயின், ஆரம், கம்மல், வளையல் அப்படின்ட்டு தங்கத்துல செய்யக்கூடிய அத்தனை ஆபரணங்களும் நம்ம செய்யறோம். அப்ப அந்த ஆபரணங்களுக்கு காரணம் எதுன்னா தங்கம் தான் காரணம். ஆனா அது காரியத்துல பலவாறாக காட்சி ஆகிறது. எப்படி காட்சி ஆகுதுன்னா பலவிதமான வடிவங்களில் காட்சி ஆகின்றது, பலவிதமான பெயர்களிலும் இருக்கிறது. அதுக்கு வந்து நம்ம ரவுண்டா செஞ்சா வளையலுங்கிறோம், காதுல போடுற மாதிரி செஞ்சா கம்மல்ங்கிறோம், கழுத்துல போடுற மாதிரி செஞ்சா செயினுங்கிறோம். அப்ப எல்லாம் தங்கத்துல தான் செய்யறோம், ஆனா பெயரை மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்து கொள்கிறோம். அப்போ காரியம்ங்கிறது எப்படின்னா நாமமும் ரூபமும் கொண்டதாக இருக்கிறது, பெயரும் இருக்கிறது வடிவமும் இருக்கிறது, அதுதான் காரியம். ஆனால் காரணத்துக்கு ஒன்றுமே இல்லை, பெயரும் இல்லை வடிவமும் இல்லை. ஏன்னா அது மூலம், அது அதிஷ்டானம். இப்ப நாம இங்க வந்து நடைமுறையில உபயோகப்படுத்துறதுனால நம்ம என்ன பண்றோம், தங்கம்ங்கிற ஒரு பேர் கூட வச்சிருக்கிறோம். அது மாதிரி இங்க பிரம்மத்துக்கு கூட நம்ம என்ன பேர் வச்சிருக்கிறோம், ஆன்மா அறிவு பிரம்மம் அப்படின்லாம் பேர் வச்சிருக்கிறோம். எதுக்காக? இந்த பேர்ல சொன்னாதான் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக ஒரு பேர் வச்சு நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு பேரும் கிடையாது, அதுக்கு எந்த பெயரும் இல்லை, அதுக்கு நாமமும் இல்லை ரூபமும் இல்லை. அப்ப அப்படி பார்க்கும்போது அது ஆன்மா அறிவு அப்படின்னு கூட சொல்ல முடியாது உண்மையா பார்க்க போனா, ஏன்னா அதுக்கு நாமமும் இல்லை ரூபமும் இல்லை. ஆனால் அதனுடைய அதிஷ்டானத்திலே அந்த காரணத்திலே தான் இத்தனை காரியங்களும் காணப்படுகிறது என்பதாக இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுல சாதகன் அந்த காரணத்தை உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். அதை ஒவ்வொன்றும் கவனித்து பார்த்து அதற்கு எது அதிஷ்டானமாக இருக்கிறதுன்னு பார்த்தா, இந்த வேதாந்த பாடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த காரியத்திற்கு அதிஷ்டானம் அந்த காரணமாகிய பரமன், பிரம்மம், ஆன்மா, அறிவு அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அடுத்தது 139வது ஸ்லோகம். காரியே ஹி காரணம் பசியேத் பஷ்சாத்காரியம் விசர்ஜயேத், காரணத்துவம் ஸ்வதோ நஷ்யேத வசிஷ்டம் பவேன் முனிகி. இப்போ இந்த காரியத்தில் காரணத்தை பார்க்க வேண்டும், பிறகு காரியத்தை விட்டுவிட வேண்டும். அதனால் இந்த காரணம் என்கின்ற தன்மையும் சென்றுவிடும், இறுதியில் பரம்பொருளான பிரம்மமே எஞ்சி நிற்கும் அப்படின்னு இங்க சொல்றார். இந்த 139வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு காரியத்தை பார்க்கும்போது, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு காரியத்தை பார்க்கும்போது அப்படின்னா இப்போ எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பானை எடுத்துக்கலாம். இப்போ பானை ஒரு காரியத்துல கண்ணுக்கு முன்னாடி காட்சி ஆகுது, ஒரு பானை. இப்ப இந்த பானைக்கு காரணம் எதுவா இருக்குதுன்னு பார்த்தா களிமண் காரணமாக இருக்கிறது இல்லையா. அப்ப காரியத்தை விட்டுட்டு நம்ம காரணத்தை பிடிக்கிறோம். ஓ, இந்த பானைக்கு அதிஷ்டானம் ஆதாரம் காரணம் அந்த களிமண் என்பதாக காரியத்தை விட்டு விட்டு காரணத்தை பார்க்கிறோம். அந்த காரியத்தை விட்ட பிறகு காரணத்தை பார்த்த பிறகு அந்த காரணத்துக்கும் எது ஆதாரமா இருக்குது. இப்ப நம்ம பார்க்கின்ற காட்சி ஆகின்ற பொருள்களை வச்சு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த பொருள்கள் நமக்கு காரணமாகப்படுதோ அதற்கெல்லாம் ஆதாரம் அந்த அறிவு பரமன் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன எஞ்சி நிற்கும்னா, காரணம் என்கின்ற தன்மையும் இல்லாமல் போய் அந்த பரம்பொருளான பிரம்மமே அந்த தூய அறிவே அந்த ஆன்மாவே எஞ்சி நிற்கும் என்பதை இங்க சுட்டி காட்டுறார். 139வது ஸ்லோகத்துல அதை தான் இங்க சொல்றார். அப்போ எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எல்லாமே அந்த அறிவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, பஞ்சபூதங்கள்ல மண் நீர் நெருப்பு அப்படிங்கிற எல்லாவற்றையும் பார்க்குது இல்லையா. இந்த அறிவின் அதிஷ்டானத்துல இந்த பஞ்சபூதங்களும் படைக்கப்பட்டு உபயோகத்தில் இருக்கு. அப்ப இந்த உபயோகத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து ஒரு பானையாக மாற்றுறோம் அப்படின்னா அந்த பானை நமக்கு உபயோகத்தில் இருக்கு. ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த மண்ணை பானையாக செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு அறிவு வேணும். சும்மாலாம் பானை செஞ்சிட முடியாது, பானை செய்வதற்கு ஒரு பிரத்யேக அறிவு வேணும் இல்லையா. அந்த அறிவுனாலதான் அந்த பானை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க நம்ம ரொம்ப டெப்த்ல போய் பார்த்தோம்னா, ஒரு பானை என்ற வடிவமும் பானை என்ற பெயரும் பெறுவதற்கு முன்னால் அது ஒரு காரணத்தன்மையில களிமண்ணாக இருந்தது. காரியம் நடைபெறுவதற்கு முன்னால் களிமண்ணாக இருந்தது. ஆனால் அந்த களிமண் கூட எப்படி வந்தது அப்படின்னு நம்ம திருப்பி ரொம்ப டெப்த்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அது பஞ்சபூதங்களில் ஒன்றான மண் பூதத்திலிருந்து வந்திருக்கிறது அந்த களிமண். அப்ப அந்த பஞ்சபூதம் எப்படி உண்டானது அப்படின்னு பார்த்தா, அதற்கு மூலம் நமக்கு தெரியும். அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து எல்லாமே இங்க படைக்கப்பட்ட அத்தனை சாராம்சங்களும் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே தான் இருக்கிறது. அப்ப இருப்பது ஒன்றே, அதுவே அந்த தூய அறிவு, அந்த ஆன்மா, அதுதான் பரமன் பிரம்மம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்க வந்து ஒரு சாதகனுக்கு தேவையான முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப நிலை சாதகனுக்கு இந்த அடிப்படை அறிவு நிச்சயம் வந்தாக வேண்டும் என்பதாக இங்க 139வது ஸ்லோகத்தில் சுட்டி காட்டுகிறார். அடுத்தது 140. பாவிதம் தீவிர வேக்கேன யத்வஸ்து நிச்சயாத்மனா புமாம் ஸ்தத்தி பவேச் சீக்கிரம் நேயம் பிரம்மரக்கீட்டவர். இந்த 140வது ஸ்லோகம் எந்த பொருளை பற்றிய உண்மையான அறிவுடன் தொடர்ந்து முழு முயற்சியுடன் தீவிரமாக பாவித்து கொண்டு தியானிக்கின்றானோ அதனால் நிச்சயமாக விரைவில் அந்த பொருளாகவே ஆகிவிடுவான். எப்படி என்றால், இப்ப ஒரு குளவியானது ஒரு புழுவை கொட்டி கொட்டியே அதை குளவியாக மாற்றுகின்றது அல்லவா, அதுபோன்று இந்த நிலையை அவனால் அடைய முடியும் என்பதாக இந்த 140வது ஸ்லோகத்தில் சுற்றி காட்டுகிறார். இதை வந்து நம்ம கைவல்ய நவநீதத்திலையும் படிக்கிறோம். என்ன பண்ண, ஒரு குளவி வந்து ஒரு புழுவை எடுத்துட்டு வரும், எடுத்துட்டு வந்து அதுக்கு முன்னாடி அந்த புழுவை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு மண்கூடு கட்டும், மண்கூடு கட்டி அதை கொண்டு வந்து அந்த மண்கூட்டுக்குள்ள அந்த புழுவை ஒளிய வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணும், போயிடும், திருப்பி வரும், அப்புறம் மண்கூடை கொஞ்சம் நல்லா எடுத்து மூடும், அப்புறம் போயிடும். இப்படியே கொஞ்சம் வந்து வந்து போயிட்டு இருக்கும். அந்த குளவி வாட்ச் பண்ணோம்னா தெரியும், பழைய காலத்து இந்த ஓலை வீடு ஓட்டு வீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளவி கூடு கட்டுறதை பார்க்கலாம். இப்போதான் நம்மளாம் ஆர்சி கட்டடம் வந்துட்டோம், அதனால அதுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவு. அந்த காலத்தில் அதெல்லாம் நேரடி அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த குளவியானது என்ன பண்ணும், அந்த புழுவை வந்து வந்து டெய்லி பார்த்துட்டு பார்த்துட்டு அதை ஒரு கொட்டு கொட்டிகிட்டே போயிட்டு இருக்கும். அதாவது நீ என்னுடைய இனம் தான் அப்படின்னு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக வந்து கொட்டி கொட்டி தன்னுடைய இனத்தை அதை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நாளடைவில் அந்த குளவி வந்து கொட்ட கொட்ட இது வந்து தன்னை கொட்டுறது இதுதான் இதுதான் பார்த்து 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 அந்த குளவியாகவே அந்த புழு மாறுவதாக ஒரு ஓமானத்தை ஏற்கனவே கைவல்ய நவநீதம் போன்ற ஆண்மணியான நூல்களும் சொன்னது. இப்போ இவரும் சொல்கிறார், அதையே இங்கே சொல்கிறார். அதாவது இதெல்லாம் ஒரு ஒரே ஓமானத்தை எடுத்துக்குவாங்க மகான்கள் எல்லாம் எடுத்து, அதை தான் ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியுங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு வருவாங்க. அப்போ இங்கே வந்து ஒரு புழுவை எப்படி குளவியானது கொட்டி கொட்டி தன்னுடைய இனமாக மாற்றுகிறதோ அது மாதிரி இந்த தூய அறிவாகிய ஆன்மா தன்னை தெரிந்து கொள்வதற்காக, தன்னை தான் அறிந்து கொள்வதற்காக அது இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கு. அதில் பரிணமிக்கின்றது தான் இங்கே யாருக்கு இது புரியுதோ அவர்கள் அதுவாக மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போ இது மாதிரி தான் எல்லா புழுவும் குளவி ஆகிறது இல்லை, குளவியினால் கண்டெடுக்கப்பட்ட புழு தான் குளவியாக மாறுது. அப்போ அது மாதிரி தான் இங்கே எல்லா விஷயமும் ஆன்மஞான விஷயமும் தேடுதல் உள்ளவர்களுக்கு தான் அந்த நிலைப்பாட்டில் போய் அந்த தூய்மையான அறிவாக மாற முடியும், அந்த பொருளாகவே ஆக முடியும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். 140வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிற வராருன்னா, எந்த பொருளை பற்றிய உண்மையான அறிவுடன் தொடர்ந்து முழு முயற்சியுடன் தீவிரமாக பாவித்து கொண்டு தியானிக்கின்றானோ அதனால் நிச்சயமாக விரைவில் அந்த பொருளாகவே ஆகிவிடுகின்றான் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து நம்ம இந்த பாடத்திட்டத்தில் படித்து நன்றாக புரிந்து கொண்டது என்ன, இப்போ குருனுடைய உபதேசம் என்ன, தத்துவம் அசி அப்படின்னு சொன்னாரு. அப்போ நாமளும் இந்த பாடத்திட்டத்தில் அதுக்குண்டான சந்தேகங்கள் எல்லாம் கேட்டோம், எப்படி நான் அதுவாகவே இருக்கிறேங்கிறது கேட்டோம், நிறைய விளக்கங்கள் உதாரணங்கள் எல்லாம் கொடுத்தாரு, நம்ம எல்லாம் கேட்டுட்டோம் புரிஞ்சு கொண்டோம். இப்போ நமக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சு, ஓ அப்போ இருப்பது பிரம்மம் மட்டுமே, அப்போ அதற்கு வேறாக இங்கே உலகத்தில் இருக்கிறது எதுவுமே இல்லை, அதனுடைய அதிஷ்டானத்தில் இதெல்லாம் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பாடத்திட்டத்தை புரிந்து கொண்ட பிறகு நான் என்னுடைய தனித்துவத்தை இழந்து நான் அந்த அகம் பிரம்மாஸ்மி என்று அந்த பிரம்ம நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த பிரம்ம நிஷ்டனாகவே நான் தினந்தோறும் இருந்திருந்து நான் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத வெறும் வார்த்தைகளால் உச்சரிக்காம அனுபவத்திலேயே நான் பார்க்கின்ற அத்தனை காரணத்துக்கும் நானே கர்த்தா போக்தாங்கிற அந்த நிலைப்பாடை கடந்து அந்த தூய அறிவில் பிரகாசித்து கொண்டிருக்கிறதுங்கிற புரிதலோடு பார்க்கணும். ஏன்னா அஜ்ஞானிக்கு தான் இங்கே வந்து நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் வரும். ஆனால் ஞானிக்கு இங்கு எதையும் நான் செய்யலை, எதையும் அனுபவிக்கலை, எல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தெளிவோடு அதை பார்ப்பான். அப்போ அப்படி பார்க்கறதுனால இங்கே என்ன ஆகும், அந்த நிலைப்பாட்டில் அந்த அறிவாகவே தான் நின்று கொண்டிருக்கிறதுனால அவன் அந்த தூய அறிவாகவே மாறிவிடுகின்றான். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தெரியலனாலும் நான் அந்த ஆன்மா தான் நான் அந்த அறிவு தான் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நாளடைவில் அந்த மனமானது என்ன பண்ணணும், அதை ஒப்புக்கொண்டு அந்த நிலைக்கு அது மேல்நிலைக்கு வந்துவிடும் என்பதாக இங்கே மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இதை எப்படி நம்ம அப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, நாம் நம்முடைய அனுபவத்திலேயே பார்க்குறோம். இப்போ நீங்கள் சின்ன குழந்தையில பிறந்த உடனே உங்களுக்கு ராமசாமின்னு பேரை வச்சுட்டோம். இப்போ நம்ம ராமசாமி ராமசாமின்னு உங்களை சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டு ராமசாமியாகவே உங்களை பழக்கப்படுத்திட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன வயசானாலும் இப்போ ராமசாமின்னா தான் நீங்கள் ஏற்றுக்குவீங்க, இல்லை வாங்க முனுசாமின்னு கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா எனக்கு ராமசாமின்னு தாங்க பேர் வச்சிருக்கிறாங்க, நீங்க வேற யாரையோ கூப்பிடுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய மனசு ஒரு விஷயங்களை சின்ன வயசுல இருந்தே எடுத்துக்கிட்டு அதை அனுபவம் ஆக்கிக்கிட்டே வந்துச்சுன்னா நாளடைவில் அதுதான் உண்மைங்கிறதாரு ஏத்துக்கும். இப்ப யாராவது பேரை மாத்தினாலும் அது ஒத்துக்காது. அது மாதிரி இங்க பிரம்மங்கிற ஒரு விஷயத்த கூட எப்படி இதை பிராக்டிஸ் பண்ணணுங்கிறத இவர் சொல்றாருன்னா, இப்ப இந்த பாடத்திட்டங்களை கற்றுக்கொண்டு நல்ல ஒரு தெளிந்த புரிதலுக்கு வந்த ஒரு சாதகன் ஒரு முமுட்சு அந்த ஞானத்தன்மையை அனுபவம் ஆக்க வேண்டும் என்றால் தான் அந்த தூய அறிவாக இருக்கின்றேன், என்னுடைய அதிஷ்டானத்தில் இவைகளெல்லாம் தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு தெளிவோட காரணத்தை பார்த்து கொண்டு அந்த காரணத்துக்கு ஆதாரமாக நானே இருக்கின்றேன் என்பதாக ஒவ்வொன்றையும் அப்படியே வேடிக்கை பார்ப்பதும் சாட்சியாக பார்ப்பதும் வெற்று பார்வை பார்ப்பதும் செய்து கொண்டிருந்தான்னா நாளடைவில் அவனுடைய இயல்புத்தன்மை யதார்த்தம் சொரூபம் வந்து வெளிப்பட ஆரம்பித்து விடும். அதை தான் இங்க சொல்றாரு. ஒரு புழு எப்படி குழவிக்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த குழவி வந்து கொட்டி கொட்டி அந்த புழுவை குழவியாக மாற்றி விடுகிறதோ அது போல இங்கு ஒரு சாதகன் ஆன்ம ஞானத்தை அடைந்து விட்டால் நான் அதுவாகவே இருக்கிறேன் என்று அதை அனுதினமும் தன்னையே தான் தியானித்து அந்த நிலைப்பாட்டிற்கு உயர்ந்து விடுகின்றான் என்பதாக இங்கு 140வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 141 என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். அத்ருஷ்யம் பாவ ரூபஞ்ச சர்வமேத்த சிதாத்மகம் சாவதானதயா நித்யம் ஸ்வாத்மானம் பாவயேத் புதகா. இங்க 141 ஞானத்தை அடைந்தவன் எந்த மாதிரி தியானிக்க வேண்டும், எதை தியானிக்க வேண்டும் என்பது இதில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஞானியானவன் எப்பொழுதும் சதா தொடர்ந்து எக்காலத்திலும் கவனத்துடனும் பொறுமையுடனும் தன்னையே தியானிக்க வேண்டும். தன்னையே என்றால் தான் யார், நான் அந்த தூய அறிவு ஆன்மா என்பதாக புரிந்து கொண்டு அகம் பிரம்மாஸ்மி என்பதாக தன்னையே தியானிக்க வேண்டும் என்பதாக இந்த 141வது ஸ்லோகத்தில் சுட்டி காட்டுகின்றார். இப்போ இதை தான் அதுக்கு முன்னாடி 140வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், ஒரு புழுவானது குழவி வந்து டெய்லி கொட்ட கொட்ட ஓ இந்த குழவி வந்து கொட்டும் போது நான் இப்படி தான் ஆக போகிறேன், இப்படி தான் நடக்கும் போட்டிருக்கு, இதுதான் என்னுடைய அம்மா போட்டிருக்குங்கிறதா அதை பார்த்து 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 அதே ரூபத்துக்கு இது வந்துடுது, இந்த புழு வந்து குழவியாகவே மாறிவிடுகிறது. அது மாதிரி இங்க தன்னை தான் அறிந்து கொண்ட பிறகு நான் இன்னார் தான் இப்படித்தான் தெரிந்து கொண்டேன், இதனால நான் எப்படி இருந்தேன், மனதில் சிக்கிக்கொண்டு ஒரு அஜ்ஞானியாக நான் இன்னாருடைய மகன் இன்னாருடைய குடும்பம் இன்னாருடைய ஜாதி அப்படின்னெல்லாம் நான் எதை ஏற்றி வைத்து கொண்டு இந்த விவகாரத்துக்குள்ளே ஈடுபட்டு கொண்டிருந்தேனோ அதையெல்லாம் மற்றவர்களால் திணிக்கப்பட்ட விஷயமாக நான் புரிந்து வைத்து கொண்டிருந்தேனோ அதை தான் உண்மையாக நம்பிக்கொண்டிருந்தேன். இப்போ இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்து ஒரு நல்ல புரிதலுக்கும் ஒரு தெளிவுக்கும் நான் வந்த பிறகு என்னுடைய உண்மைத்தன்மை என்னன்னா அந்த தூய அறிவு ஆன்மா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டேன். அப்ப நான் இப்ப என்ன பண்ணணும், இனிமேல் வந்து இந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல போய் சிக்காம அஜ்ஞான விஷயங்கள் எல்லாம் விட்டுவிட்டு நான் அந்த அறிவு ஆன்மா அப்படிங்கிற புரிதலோட அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மளை தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி நான் இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டுல என்னுடைய தனித்துவத்தை வந்து இப்ப இந்த உடல் மீதும் அபிமானம் வைக்காம இந்த மனசு மேல அபிமானம் வைக்காம நான் அந்த அறிவாகத்தான் இருக்கின்றேன் என்று நான் எல்லாவற்றையும் பார்க்கும் போது என்னுடைய அறிவு பிரகாசம் தான் இங்கு எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பதாகவும் பார்க்க வேண்டும். அப்படித்தான் எல்லாவற்றிலும் தன்னை பார்க்க வேண்டும், அதைத்தான் சொல்றாரு. அப்படி சொல்லி அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும், தன்னையே ஆத்மாவாக தியானிக்க வேண்டும், பார்க்கின்றவைகளையும் பார்க்காதவைகள் எல்லாவற்றிலும் ஆத்மஸ்வரூபமாகவும் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மஸ்வரூபமாகவும் நானே அனைத்துமாகவும் இருக்கின்றேன் என்றும் தியானிக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு. சாவத்தான் அதையா நித்தியம் ஸ்வாத்மானம் பாவையே புதகாங்கிறாரு. அதாவது பார்க்கின்ற பார்க்கப்படாத எது வேணா இருக்கட்டுமே, இங்க படைக்கப்பட்ட அத்தனையிலும் அந்த ஆத்மஸ்வரூபமாகவும் உலகத்தில் உள்ள அனைத்திலும் நானாகவே இருக்கிறேன், அனைத்துமாகவும் நானே இருக்கிறேன் என்று தியானிக்க வேண்டும். அதனால இங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம இங்க வந்துட்டா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இப்ப இந்த தனித்த உடலை வைத்து கொண்டு இந்த தனித்த மனதை வைத்து கொண்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு தப்பு செய்யவே கூடாது. அகம் பிரம்மாஸ்மின்னா என்னன்னா இந்த ஹோல் யூனிவர்சல் நான் தான், நானே அகம் அப்படின்னா எல்லாம் நானாக இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் ஏற்கனவே. நான் கிளாஸ்ல உங்களுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த தனித்த மனத்தை இழந்து விட வேண்டாம். அதாவது நான் இன்னார் இன்ன ஜாதி இன்ன பற்று இதெல்லாம் வச்சிருக்கிறோமோ, இன்ன படிப்பு பட்டம் என்னென்ன பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் விட்டுடணும். இந்த உடல் மீது தனித்த அபிமானம் வரக்கூடாது. இந்த மனதை பற்றி தனித்த அபிமானம் வரக்கூடாது. இதை விட்டுட்டு இந்த ஹோல் யூனிவர்சல் பாடி, ஹோல் யூனிவர்சல் மைண்ட், அதாவது இந்த ஒட்டுமொத்த காஸ்மிக் மைண்டாக தன்னை பார்க்க வேண்டும். அப்ப அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், என்ன எதிலிருந்தும் பிரிக்க முடியாது. எல்லா உடலுமாக நானே இருக்கின்றேன், எல்லா உணர்வாக நானே இருக்கிறேன் புரியும். அந்த நிலையில நாம வந்து அகம் பிரம்மாஸ்மியா பார்க்கணும். அப்படித்தான் அகம் பிரம்மாஸ்மியா பார்க்கணும். இதுதான் ஞானம். ஆனா இது புரியாம அகம் பிரம்மாஸ்மின்னு தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு நானே பிரம்மம் சொல்றான் பாத்தீங்களா, அவன் தான் ஈகோவில் ஆடிக்கிட்டு இருப்பான், அவன் தான் அகங்காரி. காரணம் என்ன, அவனுக்கு புரியல, அவன் இந்த பாடத்திட்டத்தை படிச்சு சரியா புரிஞ்சிக்காம தன்னை அப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இந்த உடலும் இந்த மனமும் நான் என்பதாக அபிமானித்துக் கொள்ற, நானே பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிறான், எதிரில் வர்றவனை பார்த்தா நீ சாதாரண ஆள் அப்படிங்கிறான். அப்போ என்ன புரிதல் இல்லை, அவனை சாதாரண ஆளாகவும் இவனும் பிரம்மமாகவும் பார்க்கறான். அப்போ இவன் பிரம்மம்னா அமையாரு, புரியல, அதுதான் பிரச்சனை. அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நானே அனைத்துமாகவும் இருக்கின்றேன் என்று தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அப்போ நாம் இங்க என்ன புரிந்து கொள்ளணும், எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன், தூய அறிவாகிய ஆன்மா எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அதுவே நான். அப்போ நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன், என்னை எதிலுமிருந்தும் பிரிக்க முடியாது அப்படிங்கும் போது, நான் எனக்கு தனித்துவமான உடலும் இல்லை, தனித்துவமான மனமும் இல்லை, ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்ச உடலாகவும் பிரபஞ்ச மனமாகவும் நானே இருக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட தூய அறிவு ஆன்மா தான் நான் என்பதாக நாம அந்த நிலையில தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்ச உணர்வாகவே தன்னை பாவித்து கொண்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அதுதான் பேருணர்வு நிலை, பேருணர்வு தன்மை அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுற விஷயம். அதை விட்டுட்டு தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த பேருணர்வு நிலை உண்டாகாது. அது தன்னை தனித்துவமாகவே தான் இந்த உடல் இந்த மனம்ங்கிற மாதிரியே கற்பிதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மனசு ஒட்டுமொத்த விஷயத்தை கோட்டை விட்டுடும். கோட்டை விட்டு என்ன பண்ணோம்னா, தன்னை நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு மற்றதையெல்லாம் இன்னொன்று இருக்குது இருக்குதுன்னு வெறுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ அங்கே உரிமைகள் வந்துகிட்டே இருக்கும். இங்க ஒருமைங்கிறது என்னன்னா, எல்லாவற்றிலும் தானே இருக்கிறேன் பார்க்கும்போது, எனக்கு இங்க தனித்துவமான உடல் இல்லை, ஒட்டுமொத்த உடலும் ஒட்டுமொத்த மனமும் நானேங்கும் போது, எனக்கு வேறாக எதுவுமே இல்லை என்கிற நிலைப்பாட்டில் அகம் பிரம்மாஸ்மின்னு நான் சொல்லும் போது, எங்கிருந்து எனக்கு ஆணவம் வரும், எங்கிருந்து எனக்கு அகங்காரமோ அல்லது மற்றவர்கள் மீது துச்சமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ உண்டாகும், அப்படிலாம் ஒன்றும் உண்டாகாது. அதைத்தான் இங்க சுட்டி காட்டுறார் இந்த 141 ஸ்லோகத்தில். அப்போ அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது இந்த ஹோல் யூனிவர்சல் மைண்ட் அண்ட் பாடியாக நீங்கள் இருக்கிறீங்கிறதான் நீங்கள் சொல்லணும். தனித்த நான் பிரம்மம் நான் பிரம்மம் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு தனித்த உடல் அபிமானம் இருக்குது, மனசு அபிமானம் இருக்கு, அப்போ இன்னொருத்தர் வேற யாரோ இருக்கிறாங்கிற மாதிரி டுவாலிட்டி இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் பிரம்மமாக முடியும், ஆக முடியாது. அப்போ இங்கே அகம் பிரம்மாஸ்மிங்கிறது என்னுடைய தனித்துவமான உடலையும் தனித்துவமான மனதையும் விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமான உடலையும் மனதையும் நம்ம எடுத்துக்கொண்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும் போது, இந்த காரியத்திற்கு காரணமான பிரம்மம் அனுபவமாகும். இதுதான் ஒட்டுமொத்த காரியம். அப்ப நம்ம இங்க எப்படி பிடிக்கணும், தனித்த காரியமாக நான் இருப்பதிலிருந்து ஒட்டுமொத்த காரியமாக அந்த விஷயத்தை பிடிச்சுக்கிட்ட பிறகுதான் அதற்கு ஆதாரமான காரணம் யாருன்னு பார்த்தா, அதுதான் ஆதி, அதுதான் இறைவன், அதுதான் பிரம்மம் என்பதாகவும் நமக்கு புரிய வரும். அப்ப அந்த ஆதியோடு நாம் இணைவதற்கான வாய்ப்பும் எளிதாக உண்டாகிவிடும். அதுதான் இங்க சொல்ல வர்ற விஷயம். அந்த பாவனை தான் ரொம்ப முக்கியம், அதுதான் இங்க சொல்றாரு. அதனால நம்ம என்னன்னா, நமக்கு வேறாக இன்னொரு விஷயம் இல்லைங்கிறதுல தெளிவா இருக்கணுங்கிறது இங்க சொல்லிட்டாரு. நானே அனைத்துமாகவும் இருக்கிறேன் என்று தியானிக்க வேண்டும் சொல்லிட்டாரு, அதுதான் தியானம்னு சொல்லிட்டாரு. அடுத்து 142 திருஷ்யம் யத் திருஷ்யதாம் நீத்வா பிரம்மாக்காரேன சிந்தையே வித்வான் நித்திய சுகே திஷ்டேத்தியா சித்திர சபூர்ணயா அப்படிங்கிறார். அதாவது இந்த ஞானியானவன் பார்க்கப்படுவதை உண்மையற்றதாக எண்ணி அவைகளை மித்யாவாக அறிந்து அவனுடைய பிரம்மஸ்வரூப எண்ணத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஞானியே ஆத்ம ஞானத்துடன் சைத்தன்யத்தில் மனதை நிறைத்தவனாக என்றும் ஆனந்த ஸ்வரூபமாக பிரம்மனாகவே இருக்கின்றான் அப்படிங்கிறார். அப்ப இங்க வந்து அந்த சித்தம் மனதனுடைய உயர் பரிமாண நிலைன்னு சொல்றோம் இல்லையா, சித்தம்ங்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல நம்ம மனமானது பயணம் பண்ணுது. அப்படி பயணம் பண்ணும்போது அது சித்ரச பூர்ணயா அப்படிங்கிறார். இந்த வார்த்தை திஷ்டேத்தியா சித்ரச பூர்ணயா, அந்த பூர்ணத்துவம் எப்ப வரும்னா அந்த மனதினுடைய அந்த பதிவு தனக்கு வேறாக எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுல முதல்ல நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது அது நான் மட்டும்தான் இருக்கிறேன்ங்கிற அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்து தன்னை தான் ஒன்றாக பார்க்கும் போது அங்க அறிவு பிரகாசிக்க தொடங்குது இல்லையா. அந்த நிலைப்பாட்டுல வெளியே இருக்கக்கூடிய புறத்துல பார்க்கக்கூடிய பொருள்களோ மற்ற விஷயங்களோ எல்லாம் மறைந்து போய் அந்த அறிவு மட்டும் நானாக இருக்கிறேங்கிறது தெரிய வரும். அதுதான் இங்க முடிந்த முடிவு, அதுதான் அனுபவம். ஏன்னா ஒரு உடல் அபிமானமோ மனதினுடைய பிடிமானமோ இருக்கிற வரைக்கும் அந்த அறிவு அனுபவம் ஆகாது. அப்ப அந்த உடல் அபிமானமும் இந்த மனதினுடைய பிடிமானமும் எப்ப விடும் அப்படின்னா அந்த தூய அறிவாக நான் இருக்கிறேங்கிறத நமக்குள்ள உணரும் போதுதான் அது விடுபடும். அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியுங்கிறத இங்க சொல்றாரு. ஞானி பார்க்கப்படுவதை உண்மையற்றதாக எண்ணி அவைகளை மித்யாவாக அறிந்து அவனுடைய பிரம்மஸ்வரூப எண்ணத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஞானியே ஆத்ம ஞானத்துடன் சைத்தன்யத்தை மனதில் நிறைத்தவனாக என்றும் ஆனந்த ஸ்வரூபனாக பிரம்மனாகவே இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, பார்ப்பதெல்லாம் நானே அப்படின்னு சொல்லும் போது திருப்பியா இந்த வார்த்தை அவர் உபயோகப்படுத்துறார், பார்ப்பவர்கள் எல்லாம் மித்யாவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒட்டுமொத்த ஈஸ்வரனாகவே நான் மாறிட்டாலும் கூட அந்த ஈஸ்வர தன்மை எப்படி இருக்கிறது, படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மூன்று தொழில்கள்ல ஒன்று படைக்கப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம், அது அனுபவத்திலையும் வருது, அதையும் நம்ம கவனிக்கிறோம் அனுபவப்படுறோம், அப்புறம் அது இல்லாமல் போவதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இத்தனையும் நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவம் ஆகுது. அப்ப இந்த மூன்று செயல்பாடுகளும் அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்து போகிறதுனால இதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மித்யாவாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், இது சத்தியம் என்பதாக தெரிந்து கொள்ள கூடாது. அதைத்தான் இங்க சுட்டி காட்டுறார். ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துட்டேங்கிறதுனால இங்க படைப்பும் சிருஷ்டியும் அதனுடைய காப்பதும் அழிவதும் இல்லாம போயிடுமானா, மூன்றுமே நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அந்த மூன்றும் எப்படி நடக்குது அப்படின்னா நம்முடைய மனதிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மனதில் நடக்கக்கூடிய இந்த மூன்று விஷயங்களுக்கும் அறிவின் அதிஷ்டானத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு புரியும் இதெல்லாம் மித்தியா, மனதுல உண்டாகி மனதினால் அனுபவிக்கப்பட்டு மனதினாலே அதை இல்லாமல் செய்து கொள்ள முடியும் அப்படின்றது நமக்கு புரிய வந்துடும். இதுதான் அதனுடைய சூட்சமம். நீங்க சொல்ல வர்ற விஷயத்தெல்லாம் நீங்க வந்து மேலோட்டமா அந்த உருவத்தோடய கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பாடத்திட்டம். இப்போ இந்த பாடத்திட்டத்தை ஏன் புரிய மாட்டேங்குது எல்லாருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு தான் இங்கே ஒரு க்ளூ கொடுக்குறேன். என்ன மாதிரி க்ளூன்னா, உருவ அபிமானத்துல நீங்க இந்த உலகத்தை மித்யாவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்கிறதாகவும் அந்த பொருள் இல்லை அதை தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்டு வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கும். ஏன்னா இப்படி ஒரு பாடத்திட்டத்தை ஏற்றி வச்சுக்கிச்சு இல்லையா, அப்போ இது வந்து போகுது இது தோன்றுது இது மறையுது அப்படின்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்குது இல்லையா, அப்படியெல்லாம் விட்டுட்டு இங்க மைண்டு தான் வந்து இத்தனையும் படைக்குது அனுபவிக்குது அழிக்குது அப்படிங்கிறத நம்முடைய ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலும் நம்ம அனுதினமும் பார்க்குறோம். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அந்த தெளிவும் அந்த புரிதலும் வர்றவன் தான் ஞானின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது வந்து இந்த பாடத்திட்டத்தில் வந்து நல்லா தெளிந்து புரிந்து கொண்டா அவனுக்கு புரியும் என்னுடைய அதிஷ்டானத்தில் இந்த உலகம் படைக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. அப்போ எனக்கு அது அனுபவம் ஆகிறதுக்கு எனக்கு மூன்று அவஸ்தாத்திரைய சாட்சி அனுபவம் ஆச்சு. அப்போ நான் கனவுல ஒரு உலகத்தை படைக்கிறேன், அதை அனுபவிக்கிறேன், கனவு கலைந்து அந்த உலகத்தை நனவு உலகத்துக்கு வரும்போது அழித்து விடுகிறேன். அப்போ இந்த மூன்று காரியங்களும் என்னால் கனவுல செய்யப்படுது. அப்போ நனவு உலகத்துலையும் இப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டேன் நான். அப்போ இந்த சிருஷ்டியை இப்போ நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எத்தனை விஷயங்களை நான் இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ படைத்தவனும் நானே அனுபவிப்பவனும் இப்போ நானே தான் இதை அழிக்க போறேன். எப்போ அழிக்க போறேன், நைட்டு தூங்கும் போது அழிக்க போறேன். இன்னைக்கு நைட்டு போய் தூங்கும் போது இந்த உலகம் இல்லாமல் போயிட போகுது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவங்கள் எனக்கு நடந்துகிட்டு இருக்குது, மனசுல நடக்குது. அப்ப இந்த மனதினால இதெல்லாம் தோன்றி அனுபவிக்கப்பட்டு மறைந்து கொண்டிருக்கிறதுங்கிற தெளிவு வந்துட்டா இது மித்தியாங்கிறது என்ன சந்தேகம், அதைத்தான் இங்க சொல்றாரு. மித்தியாங்கிறது இப்படி பார்க்கணுமே தவிர, நீங்க இந்த உலகமா கற்பனை பண்ணிக்கிட்டு தனக்கு முன்னாடி ஒரு உலகம் இருக்குது, அப்ப இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களை எப்படிங்க மித்தியான்னு சொல்ல முடியும், அப்படி ஒரு நோக்கத்துல பாத்தீங்கன்னா மைண்டு ஏத்துக்காது. ஏன் மைண்டு ஏத்துக்காதுன்னா, இப்ப நம்முடைய யதார்த்த வாழ்க்கைக்கு நம்ம வரணும். இந்த இடத்துல சூட்சமம் என்ன அப்படின்னா, நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில வந்து இப்ப எதிரில் இருக்கிற பொண்டாட்டியோ குழந்தைங்களையோ பார்த்து மித்தியா இல்லை அப்படின்னு சொன்னா மனசு ஒத்துக்குமா? நான் தாலி கட்டின பொண்டாட்டி இது எப்படி நான் இல்லைன்னு சொல்லுவேன், அப்புறம் நான் பெத்தெடுத்த குழந்தைங்க இது எப்படி நான் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு மனசு என்ன சொல்லும்னா, ஒத்துக்காது. அது எப்படிங்க, அது இன்னொருத்த போய் சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன், நானே போய் என்னுடைய மனைவி இல்லை என்னுடைய குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும். அப்ப அதனால இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாராம்சம் என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளணும்னா, மனம்தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் படைத்து அனுபவமாக்கி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க தன்னுடைய விஷயம்னு தனித்துவப்படுத்திக்காம, என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளும் தனித்துவப்படுத்திக்காம, இந்த ஹோல் யூனிவர்சல்லையே இந்த மைண்டு படைக்குது, இந்த ஹோல் யூனிவர்சல்லையே இந்த மனசு அனுபவிக்குது, கடைசியில் இந்த ஹோல் யூனிவர்சல்லையே இந்த மனசு விட்டு விடுகிறது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே விட்டு விடுகிறது. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அதுக்கு நமக்கு தினந்தோறும் அனுபவம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா அப்ப நமக்கு புரிஞ்சிடும், ஓ மித்தியாதான் இது, இதெல்லாம் வந்து போற விஷயம். அப்ப நான் அதை எப்படி பார்ப்பேன், இதெல்லாம் தோன்றி மறைகிறதுன்ற தெளிவோடு பார்ப்பேன். அப்ப என்ன நடக்கும், இதெல்லாம் இருந்துட்டு போகுது, இதெல்லாம் நான் பாதிக்கப்பட மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் வரும் இருக்கும் போகும் அவ்வளவுதானே, இருந்துட்டு போகுது, என்னுடைய அறிவில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கட்டுமே அப்படின்ட்டு அதை யதார்த்தமாக எடுத்துக்கொள்வேன். அப்ப இந்த தெளிவு இந்த புரிதல் வரணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து உருவத்திலேயே கற்பனை பண்ணிக்கிட்டு என் குழந்தைய விட்டுடு என் பொட்டாட்டி விட்டுறேன் அப்படின்னா ஒத்துக்காது மனசு, மனசு கண்டிப்பா ஏத்துக்காது, பேரையே விடாது, உங்களுக்கு வச்சிருக்கிற பேரை மாத்துங்கனாலே மாத்தாது. ராமசாமின்னு கூப்பிட்டு இருந்தவர் வந்து இனிமேல் முனுசாமின்னு மாத்திக்கிங்கன்னு சொன்னா எதுக்கு மாத்துறோம், அதெல்லாம் விட மாட்டேன் அப்படிங்கும். அதுதான் நான் சொன்னேன், எல்லாத்துலயும் பற்று வச்சிருக்கோம் மனசு, அதாவது எதுல பற்று வச்சிருக்கோம், பெயர்ல பற்று வச்சிருக்கோம், படிப்புல பற்று வச்சிருக்கோம், பதவியில பற்று வச்சிருக்கோம், ஜாதியில பற்று வச்சிருக்கோம், இப்படி எல்லாத்துலயும் சிக்கிக்கிட்டு இருக்கிற மனச ஒவ்வொன்னா போய் நீ ஜாதியை விடு, படிப்பை விடு, பொண்டாட்டியை விடு, குழந்தைகளை விடுன்னு சொன்னா ஏத்துக்குமா? அல்லது அப்படிதான் விடுறதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா அது என்னைக்கு முடியக்கூடிய காரியம், மனசுக்கு இப்படி தினம் தினம் ஒரு பயிற்சி கொடுத்து முடிக்க முடியுமா? இதெல்லாம் ஞானிகளுக்கு தெரியாம இல்லை. அதனால மகான்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி தவறாக புரிந்து கொண்டு பிராக்டிஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் பயிற்சியே கிடையாது, இதற்கு எதுக்கு பயிற்சி, ஒரு பயிற்சியும் தேவையில்லை, நான் அதை விடுறேன் இதை விடுறேன்னு ஒவ்வொன்றா எடுத்து விட முடியுமா மனசுக்கு, அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அப்ப இல்ல ஒவ்வொன்றா பற்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா, அதுவும் முடியாது, எத்தனை பற்றுவீங்க? அதனால இதெல்லாம் வேலைக்காகாத விஷயங்கிறதுனால தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே முடிவு, பார்க்கப்படுவதெல்லாம் இந்த மனதினால படைக்கப்பட்டு மனதினால அனுபவிக்கப்பட்டு மனதினால அழிக்கப்படுகிறதுங்கிற புரிதலோட பார்த்தீங்கன்னா இது மித்தியாவாக தெரியும். அப்படி பார்க்கும் போது இந்த பிரம்மஸ்வரூப எண்ணத்தில் எப்பொழுதும் நாம் இருந்து கொண்டிருக்க முடியும். அப்போ அந்த ஞானி என்ன பண்ணுவான், ஆத்ம ஞானத்துடனே சைத்தன்யத்திலே எப்பொழுதும் தன் சொரூபத்தை தன்னுடைய சுயத்திலே நிற்கின்றவனாக அதிலே நிறைந்தவனாக காணப்படுவான். அப்படி ஆனந்த ஸ்வரூபனாக பிரம்மமாகவே அவன் இருக்கின்றான் அப்படிங்கிறார் இந்த 142வது ஸ்லோகத்துல. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அந்த ஞானத்தை அடைந்தவன் எதை தியானிக்க வேண்டும்னு சொல்லிட்டார், எதை தியானிக்க வேண்டும், தன்னுடைய சொரூபத்தையே தியானிக்க வேண்டும், அகம் பிரம்மாஸ்மிங்கிற தன்னுடைய சொரூபத்தையே தியானம் பண்ணாதான் நமக்கு அந்த தெளிவு அந்த புரிதல் வருங்கிறதையும் சொல்லிட்டாரு. அடுத்து 143. ஏபி ரங்கைஹி சமாயுக்தோ ராஜயோக உதாக்ருதா கிஞ்சித் பக்வ கசாயானாம் ஹட்டயோகேன சம்யுதா. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, 143வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் நான் வந்து ஒரு 15 விதமான சாதனைகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன். அதில் வந்து நான் அட்டாங்க யோகத்தினுடைய அடிப்படையில் ஒரு 8 விஷயங்களை எடுத்துக்கிட்டேன், இயமோ நியமோ பிரத்யாகாரம் சமாதி தியானம் பிராணாயாமம் ஆசனம் அப்படிங்கிற 8 படிநிலைகளிலும் அதில் இருக்கிறது அத்தனையும் தூக்கிக்கிட்டேன். கூடுதலாக நான் இன்னும் ஒரு 7 விஷயங்களை உங்களுக்கு சேர்த்து சொன்னேன், மொத்தம் 15 விதமான சாதனைகளை நான் இந்த விஷயத்தில் சொல்லிட்டு வந்தேன். ஆனா இந்த 15 அங்கங்களுடன் கூடியுள்ள இதற்கு பேர் வந்து ராஜயோகம். இப்ப நான் சொன்ன இந்த 15 விஷயங்களை ஒரு ராஜயோகத்துல ஒரு யோகி செய்யக்கூடிய விஷயம். அப்ப இது என்னால் சங்கரனாகிய என்னால் இது கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விஷயம் மன தூய்மை மிக குறைவாக உள்ளவர்கள் இதை பின்பற்ற முடியாது அப்படிங்கிறார், பின்பற்ற முடியாது, பின்பற்றக்கூடாது, காரணம் என்னன்னா அவர்களுக்கு இது புரியாது. ஆகவே அவர்கள் பதஞ்சலி முனிவர் கூறியுள்ள ஹட்டயோகத்துக்கு போயிடலாம், அதுதான் பெட்டர் அப்படின்ட்டார். பாருங்க சொல்றாரு, ஹட்டயோகேன சம்யுத்தகாங்கிறார், ஹட்டயோகேன சம்யுக்கத்தான் பொதுவா சொல்றாரு. இப்ப நாம வந்து ஹட்டயோகா இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு முன்னாடி யோக சூத்திரத்தை வந்து யார் மிகப்பெரிய விஷயத்தை உடைச்சாரோ அவரு தான் பதஞ்சலி முனிவர். அப்ப பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரத்துக்கு போய்க்கலாம். காரணம் என்னன்னா அங்க போய் நல்ல ஒரு தெளிவும் புரிதலும் கிடைத்த பிறகுதான் இந்த மாதிரி ராஜயோகத்துக்குள்ள வர முடியும். ஏன்னா அங்க 8 விஷயங்கள் இருக்கு, இங்க 15 விஷயங்கள் இருக்கு. அந்த 8 விஷயங்கள் அட்டாங்க யோகத்துல பதஞ்சலி முனிவர் சொல்ற அந்த ஹட்டயோக வழியில போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது புரிந்து கொள்ள முடியாதவர்கள், மன தூய்மை குறைவாக உள்ளவர்கள் அதுக்கு போயிடுங்க என்று ரெக்கமெண்ட் பண்றாரு. இந்த 143வது ஸ்லோகத்திலே அட்டயோகேன சம்யுத்தக அப்படின்ட்டார். கிஞ்சித் பக்குவ கஷாயானாம், பக்குவம் குறைவாக இருக்கின்றவர்களுக்கு. கிஞ்சித் பக்குவ அப்படின்னா பக்குவம் குறைவாக இருக்கின்றவர்கள், இதை புரிந்து கொள்வதற்கான பக்குவம் இல்லாதவர்கள் அந்த ஹட்டயோகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதிலே பயணம் செய்யுங்கள் அப்படின்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றாரு. அப்ப நாம இங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த வேதாந்த பாடங்கள்லயே ஓரளவுக்கு நல்ல தெளிவு கொடுத்துட்டாரு, இல்ல எனக்கு இன்னுமே குழப்பமா இருக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு போயிடுங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்துல சாதனா பாதம், சமாதி பாதம், விபூதி பாதம், அப்புறம் கைவல்ய பாதம் அப்படின்னு நான்கு பாதங்களாக பிரித்து, நான்கு விதமான அத்தியாயங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மூன்று அத்தியாயங்களுக்கு எளிமையான விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய இதுலயே இருக்கு. அதுல நீங்க ரெண்டு விதமான விஷயம், சமாதி பாதம் சாதனா பாதம் வந்து இதே மாதிரி ஆடியோல கிளாஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆடியோ கிளாஸ் எடுத்தோம் நம்ம, அந்த கிளாஸ்ல எல்லா விவரங்களும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா பதஞ்சலி யோக சூத்திரம் கேட்டுக்குங்க, ஒரு நல்ல தெளிவுக்கு வருவீங்க. அதைதான் இங்க பகவான் ஆதிசங்கரரும் ரெக்கமெண்ட் பண்றாரு. அதுதான் இங்க ஏபி ரங்கைகி சமாயுக்தோ ராஜயோக உதாகிருதயா, இது வந்து ஒரு ராஜயோகம், இதுல எல்லாராலையும் வர முடியாது அப்படின்ட்டாரு. அப்ப இந்த யோகத்துக்குள்ள வர்றவங்களுக்கு பக்குவம் இல்லைன்னா, கிஞ்சித் பக்குவ கசாயானாம் ஹடயோகேன சம்யுத்தகான்ட்டார். பக்குவம் குறைவாக இருக்கின்றவர்கள் அந்த ஹடயோக நிலையிலே போய் இன்னும் கொஞ்சம் பக்குவமாகி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த 143ல. அடுத்தது 144, இதுதான் கடைசி ஸ்லோகம், இதோடு இந்த புத்தகம் நிறைவடைகிறது. பரிபக்வம் மனோயேஷாம் கேவலோ அயம் ச சித்திதகா குரு தெய்வத பக்தானாம் சர்வேசாம் சுலபோ ஜவாத் அப்படிங்கிறார். அதாவது பரிபக்வம் மனோசேயாம் கேவலோ அயம்ச சித்திதகா, இங்கு கூறப்பட்ட ராஜயோகமானது தூய்மையாக்கப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட மனதுடன் கூடியவர்களுக்கு மட்டுமே பலனை கொடுக்கும். அதை நல்லா கடைசி ஸ்லோகத்துல உடைக்கிறார். என்ன உடைக்கிறாருன்னா, இது வரைக்கும் நீங்க இந்த ராஜயோக விஷயங்களை பூரா கேட்டு வந்திருப்பீங்க, இந்த பாடத்திட்டத்தை ஆழமாக புரிந்து கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா இந்த பாடத்திட்டம் யாருக்கு உள்ள போகும், யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, இந்த ராஜயோகமானது தூய்மையாக்கப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட மனதுடன் இருக்கின்றவர்களுக்கு தான் பலனை கொடுக்கும். மேலும் குருவினிடத்திலும் இறைவனிடத்திலும் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் இருப்பவர்களுக்கு மிக எளிதாகவும் உடனடியாகவும் இது பலனை கொடுக்கும் என்பதாக இங்கு குறிப்பிட்டார். அதாவது குரு தெய்வத பக்தானாம் சர்வேசாம் சுலபோ ஜவாத், குருவின் மீதும் இந்த பாடத்தை உபதேசிக்கின்ற அந்த சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை உபயோகிக்கின்ற சத்குரு, இந்த ரெண்டு பேர் மீதும் நம்ம வந்து பக்தி இருக்கணும், அவர் மீது ஒரு அன்பு இருக்கணும், அப்பதான் இந்த பாடத்திட்டம் உள்ள போகும், இல்லைன்னா இந்த பாடத்திட்டம் உள்ள போகாது. அதையும் கடைசியா சொல்லிட்டார், குரு தெய்வத பக்தானாம் சர்வேசாம் சுலபோ ஜவாத், அப்படி இருக்கின்றவர்களுக்கு இது வந்து எளிமையாகவும் உடனடியாகவும் பலனை கொடுத்து விடும் என்பதாக இந்த அபரோக்ஷ அனுபூதியை நிறைவு செய்கிறார். இந்த 144வது ஸ்லோகத்தோட இந்த அபரோக்ஷ அனுபூதி நிறைவடைகிறது. இது ஸ்ரீமத் சங்கராச்சாரிய விரசிதா அபரோக்ஷ அனுபூதி சமாப்தா, அதாவது இத்துடன் ஸ்ரீமத் ஆதிசங்கர் இயற்றிய அபரோக்ஷ அனுபூதி நிறைவடைந்தது. அப்போ இந்த பாடத்திட்டத்துல ஒரு தெளிவுக்கு வந்திருப்பீங்க. இதுல வந்து ஒரே விஷயம்தான் இவர் ஆதிசங்கர் சுட்டி காட்டுகிறார், அது என்ன அப்படின்னா தூய அறிவு ஆன்மா, அது மட்டும்தான் இருக்குது, அதுதான் பிரம்மம், இங்க யாரும் அதற்கு வேறாக இல்லை, அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே இங்க எல்லாம் இருக்கின்றது. அப்ப இப்படி இருப்பதாக அபிமானிப்பது எது அப்படின்னா மனசு. அப்ப இந்த மனம்ங்கிறது என்னன்னா காரியம், இந்த மனம் உண்டாவதற்கு காரணம் எது அப்படின்னா அறிவு. அப்போ அறிவு தான் இங்க எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அதிஷ்டானம். அப்ப இங்க ஒரு அஜ்ஞானி என்ன பண்ணுவான்னா காரியத்துல கண்ணா இருப்பான், காரியத்தை பிடிச்சிக்குவான், ஆனா காரணத்தை கண்டுபிடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த உலகம் உண்மையா தெரிகிறதுனால உலக விவகாரத்துக்குள்ள போய் இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துல ஈடுபட்டு கொண்டு அந்த காரியத்துக்கு தானே கர்த்தா தானே போக்தா என்பதாக அபிமானிப்பான். கர்த்தா போக்தான்னா அந்த செயலை நானே செய்கின்றவன், அந்த செயல் விளைவுகளை நானே அனுபவிக்கின்றவன் அப்படிங்கிற மென்டாலிட்டியிலேயே அவன் அந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட அஜ்ஞானிக்கு கர்மா இருக்குது. ஏன்னா அவன் வந்து நானே செய்கிறேன், நானே அனுபவிக்கிறேனுங்கும் போது அந்த செயல் விளைவுகளை உண்டான சாதக பாதகங்களை அவன் அனுபவிக்கத்தான் வேண்டும். அந்த அனுபவம் அவனுக்கு எப்படி நடக்கும்னா அதே உடலில் அதே மனசுல நடக்கும். அப்ப அதே உடலில் அதே மனசுல அவனுக்கு நடக்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா அவனுக்கு சுகத்துக்கத்தை கொடுக்கும். அவன் சுகத்துக்கத்தை கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, இதனால எனக்கு சுகம் வந்ததுன்ட்டு ஆடுவான், கொண்டாடுவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுல துக்கம் வரும்போது, இதனால எனக்கு துக்கம் வருது அப்படின்ட்டு புரண்டு அழுவான், பதறுவான். அப்ப இங்க இரண்டு விஷயங்களும் அஜ்ஞானிக்க ஏன் நடக்குது அப்படின்னா, அவன் மனதளவுல சிக்கிக்கொண்டு அந்த காரண காரியத்தை புரியாம காரியத்திலேயே கண்ணாக இருப்பதனால அவன் என்ன பண்ணுவான், வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரி இன்பத் துன்பங்கள்ல சிக்கி சீரழிவான், இருமைகளிலேயே இருப்பான். அவன் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சுற்றி கொண்டிருப்பான். அவனுக்கு விடுதலை கிடையாது. காரணம் என்ன, அவன் மனமற்ற நிலைக்கு போக மாட்டான். ஆசைகளினால சூழப்பட்டவனாக இருக்கிறான். அப்ப இந்த ஆசைகளினால் அவன் சூழப்பட்டவன் என்றுமே பிறவா பெருநிலை அடைய முடியாது. இதை வந்து எல்லா ஞானிகளும் சொல்றாங்க, புத்த மதமும் சொல்லுது, வாசியை விட சொல்லி புத்த மதம் சொல்லுது. அப்ப இங்க அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது இங்க மகான்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. அப்ப இப்ப என்ன புரிந்துக்கணும், ஞான விஷயத்துல வர்றவங்களுக்கு எந்த ஒரு காரியம் இங்க நடந்தாலும் அதுக்கு காரணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இங்க நான் ஒரு விஷயத்தை உண்டாக்குறேன், அனுபவிக்கிறேன், அதை அழிக்கிறேன்னா இப்ப இந்த காரண காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, இந்த மனசு தான் இத்தனை நான் உண்டாக்குது. அப்ப இந்த மனதிற்கு அதிஷ்டானம் ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தா அந்த அறிவு, அந்த ஆன்மா, அந்த பிரம்மம் அப்படின்னு தெரிந்து கொண்டா இந்த மூலத்துக்கு திரும்பி விடுவான். யாரு, ஞானி. அஜ்ஞானி திரும்ப மாட்டான். அப்ப ஞானி அந்த மூலத்துக்கு திரும்பி தன்னை அந்த தூய அறிவாய் ஆன்மாவாய் இருக்கிறதுக்கு தான் இங்க இத்தனை விஷயங்களை சொல்லிட்டு வந்தாரு. இதற்கு பேர் தான் ராஜயோகம்னு பேர் சொல்லிட்டாரு. அப்ப இந்த ராஜயோகம் வந்து எப்போ யாருக்கு உள்ள போகும் அப்படின்னா, தூய்மையான பக்குவப்பட்ட மனதுடன் இருக்கின்றவர்களுக்கு தான் இது உள்ள போகும், பலனை கொடுக்கும். மேலும் குரு பக்தியும் அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குற சாஸ்திரத்தையும் சாஸ்திரத்தை போலவே சத்குருவின் மீதும் நம்பிக்கை வைக்கணும், சத்தை இருக்கணும். இதெல்லாம் இல்லாம, பக்தி இல்லாம அப்படியே ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக வந்து கேட்டு போறவங்களுக்கு இது உள்ள போகவே போகாது, புரியவும் புரியாதுங்கிறது தான் இங்க கடைசி ஸ்லோகத்தை சுட்டி காட்டி அப்ப எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படையாக சொல்லிட்டார். அப்ப இதை புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொண்டவர்களும் இருப்பீங்க, இல்ல எனக்கு புரியல, கொஞ்சம் நான் புதுசா வந்திருக்கிறேன், இதை எப்படின்னு எனக்கால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணணும்னா பதஞ்சலி யோக சூத்திரம் போயிடுங்க. போய் பதஞ்சலி யோக சூத்திரத்தை கேளுங்க. அதை கேட்டு முடிச்சுட்டு கைவல்ய நவநீதம் கேளுங்க. இப்படி கைவல்ய நவநீதம் கேட்டு பதஞ்சலி கேட்டாலும் சரி, பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்தை கேட்டு கைவல்ய நவநீதம் கேட்டாலும் சரி, எல்லாமே ரொம்ப தெளிவையும் புரிதலையும் கொடுத்துடும். பதஞ்சலி யோக சூத்திரம் வந்து நடைமுறை அனுபவங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப எளிமையா எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி தான் அங்க கிளாஸ் எடுத்திருப்பேன். இப்ப நிறைய பேர் பதஞ்சலி யோக சூத்திரத்தை வந்து அந்த ஸ்லோகமும் அதுக்குண்டான விளக்க உரையும் மட்டும் கொடுப்பாங்க. இப்ப நான் கிளாஸ் எடுத்தப்போ அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்க உரைகள் எப்படி இருக்கும்னா, நம்முடைய யதார்த்தத்தோட இணைஞ்சிருக்கும். நம்ம உலகத்துல எப்படி எல்லாம் வாழ்றோம், எப்படி எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், எப்படி விடுபடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விளக்கங்கள் அதுல ரொம்ப எளிமையா கொடுத்துருப்பேன். கேட்டு பாருங்க, புரியும். அப்ப புரியும் போது இந்த பாடத்திட்டம் அடுத்தது புரியும். அப்ப அதை முடிச்சுட்டு கூட திருப்பி ரெண்டாவது இதை கேட்டு பாருங்க. அப்ப இன்னொரு நல்ல தெளிவுக்கு வரலாம். ஏன்னா இது ரெக்கார்டடாக நான் கொடுத்துட்றேன். காரணம் என்னன்னா, வகுப்புல நேரடியாக கலந்துக்க முடியாதவர்களும் பின்னாடி அதை கேட்டு பயனடைய வேண்டும்ங்கிறதுனால தான் ரெக்கார்டடாகவும் கொடுக்குறோம். அப்ப இதை நல்லா உள்ள வாங்கி இந்த பாடத்திட்டத்துல ஒரு தெளிவாக வர வேண்டும் என்பதாகவும், அந்த தூய அறிவாக நாம் நிலை பெற வேண்டும் என்பதாகவும் கூறி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.